புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு முனைவர் பி சக்திவேல் அவர்கள் சமூக நீதியும் சமத்துவ உரிமையும் பற்றி பல தகவல்களை நம்முடன் வழங்க உள்ளார். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அன்பான வணக்கங்கள்.
சார், இப்போ இன்றைய காலகட்டத்தில் சமூகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவோ மாற்றங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் எவ்வளவோ மாற்றங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த இன்றைய தினம் வந்து ஒரு சமூக நீதி நாள் அப்படிங்கிற வகையில் இதை பற்றி நம்ம வந்து பொதுமக்களுக்கு அறிந்து கொள்ளும் விதமாக ஒரு தகவலாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அந்த வகையில் வந்து இப்போ சமூக நீதி நாள் பற்றி ஒரு அறிமுக உரை ஃபஸ்ட்டு வந்து சொல்லுங்க சார்.
நிச்சயம் சார், இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள், ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் சமூக நீதி நாள். இது முதல் முதலாக 2007 ஐநா சபை சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய சபை முடிவு செய்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 20 சமூக நீதி நாளாக கொண்டாடுவதற்காக முடிவு செய்தார்கள். இப்ப இந்த ஐநா சபையுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு, 190 மேற்பட்ட நாடுகள் இதனுடைய உறுப்பினர்கள். இப்ப இந்த நாளை வந்து ஏன் வந்து கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சமூக நீதி அல்லது சமூகத்தில் ஏற்படக்கூடிய இந்த குரலற்ற மக்களுடைய குரல்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் பாடுபட வேண்டும் என்பதற்காகவும், உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய மனித உரிமைகள் மீறல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அது மட்டும் கிடையாது, மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு இயக்கமே வந்தது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்னு 1925 காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. இப்ப இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். அது மட்டும் கிடையாது, அவர்களுடைய வாழ்க்கை தரத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பாடுபட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம். அதை ஒட்டிதான் வந்து நான் இதை பார்க்கிறேன், இந்த சமூக நீதி நாள். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, மனிதனுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஐநா சபை சொல்லுது. கண்ணியம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அந்த மனிதனுக்கு ஒரு உரிய இடத்தை சமுதாயத்தில் நாம் கொடுக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, இப்ப இந்தியாவில வந்து இனவெறி பாகுபாடு நிறவெறி பாகுபாடு கிடையாது. ஆனால் வளரும் நாடுகள், குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளில், லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்த இனவெறி நிறவெறி பாகுபாடுகள் அதிகமாக உண்டு. ஸோ அதற்கு எதிராகவும் வந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஐநா சபையானது 2007 முடிவு செய்து ஒவ்வொரு ஆண்டு பிப்ரவரி 20 சமூக நீதி நாளாக கொண்டாடி கொண்டு வருகின்றது. புதுகை பண்பலை பொறுத்தவரை ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், எல்லோரும் மறந்த விஷயத்தை கையில் எடுத்து அந்த விஷயத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி எங்களை போன்ற பேராசிரியர்கள் அவர்களிடம் இந்த கருத்துக்களை கேட்டு அதை இதன் மூலமாக பண்பலை நேயர்களுக்கு நல்ல கருத்துக்களை நாம் கொண்டு செல்கின்றோம். இது ஒரு முக்கியமான விஷயம் சார். அதுக்கு அடுத்ததாக இந்த சமூக நீதி நாளினுடைய ஒரு முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், சமமான வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அதாவது நீங்க அந்த உரிமைகள், இந்த பிரச்சனைகள் மட்டும் பேசுவது கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு பின்புலத்தில் தான் இந்த சமூக நீதி நாளானது சார் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 20 கொண்டாடப்பட்டு வருகின்றது சார்.
இப்போ இந்த சமூக நீதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட பொருள் அப்படிங்கிற வகையில என்ன இருக்கு, அதே நேரத்தில் இதோட முக்கியத்துவங்கள் எந்த அளவுக்கு வந்து அவசியப்படக்கூடிய ஒரு சூழலா இருக்கு சார்?
கண்டிப்பா சார், இது வந்து முதல்ல நம்ம பொருளை புரிந்து கொண்டால்தான் இந்த விவாதம் வந்து நமக்கு சரியாக புரியும் பண்பலையினர்களுக்கு. இப்ப அது சமூக நீதி அப்படின்னா வெறும் சிம்பிளா சொல்லலாம், அனைவருக்கும் சமமான சமுதாய மற்றும் பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சார உரிமைகளை கொடுக்க வேண்டும். இட் இஸ் ஈக்குவல் சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக நீதியினுடைய பொருளானது என்னவென்றால், சமமான வாய்ப்புகள் மட்டும் கொடுப்பது இல்லாமல் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும். இன்னொன்னு பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல், வித்தியாசங்கள் இல்லாமல், அதாவது ஜாதியின் அடிப்படையிலோ, வர்க்கத்தின் அடிப்படையிலோ, மதம், பாலினம் அல்லது ஏதேனும் தடைகள் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டால் அந்த தடைகளை நீக்கி எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்குமே ஒரு ஒரு உரிமைகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கணுன்றதா சார் இந்த சமூக நீதி. இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம், நான் ஒரு அரசியல் அறிவியல் பேராசிரியர் அப்படின்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுவதும் படித்திருக்கிறேன். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமையாக இருந்தாலும் சரி, அல்லது முன்னுரைன்னு சொல்லக்கூடிய பிரியாம்பிள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலயும் சரி அரசின் வழிகாட்டி நெறிமுறை கோட்பாடுகள் என்று ஒரு ஒரு பொருள், அந்த ஒரு பகுதி இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் நீதிக்காக நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க சார். சோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் மதத்தின் பேரோ ஜாதியினோ அல்லது பாலினத்தின் அடிப்படையில வந்து எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் பொதுமக்களுக்கு சமமான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும், அவர்களை மதித்து கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். இந்த பொதுமக்கள்னு சொல்லும்போது மிக முக்கியமாக என்ன சொல்லுது ஐநா சபைனா, பெண்கள், குழந்தைகள் மற்றும் சமுதாயத்தில் குரலற்றவர்கள் அல்லது விளிம்பு நிலை மக்கள் சொல்லுவாங்க, மார்ஜினலைஸ்டு குரூப். ஸோ இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் சார் நம்ம வந்து இந்தியாவில தமிழ்நாட்டிலயும் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வியிலும் சரி அல்லது அடிப்படையான கல்வியிலும் வேலை வாய்ப்பு அனைத்திலுமே வந்து அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகின்றார்கள். இன்னொன்னு வந்து நீங்க இன்னொரு கேள்வி இதுலயே கேட்டீங்க சார், இதனுடைய முக்கியத்துவம் என்ன சார் அப்படின்னும் போது ஒரு விஷயத்த நம்ம வந்து மறக்க கூடாது சார். இன்றளவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அது வந்து பொருளாதாரத்திலும் இருக்கலாம் அல்லது ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் நீங்க பார்க்கலாம், ஒரு நகரத்திலயோ அல்லது ஒரு கிராமத்திலயோ இன்னைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அதை சரி செய்வதற்கு நாம் அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம், ஆனால் இன்றளவுக்கும் சரி செய்ய முடியல. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக நீதி பத்தி நம்ம பேசுறோம். அதுக்கு அடுத்ததாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நாம் உரிய இடம் எல்லா இடத்துலையுமே, உரிய பிரதிநிதித்துவம் எல்லா இடத்துலையுமே வந்து கிடைப்பது கிடையாது. ஸோ இப்போ அவங்களுடைய மதிச்சு அவங்களுடைய மனித உரிமைகளை மதிச்சு அவங்களுக்கு ஒரு சமமான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சமவேலை சமமான ஊதியம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது அரசாங்கத்தை பொறுத்தவரை பிரச்சனையே கிடையாது, ஆனால் தனியார் துறையில பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னு ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வரையும் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியல சார். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரே வேலையை பார்க்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சமமான ஒரு ஊதியம் என்பது இன்னைக்கு கிடைக்கல சார். நான் ஏற்கனவே நான் அந்த பண்பலையில பேசும்போது ஒரு தகவல் சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு பொருளாதாரத்தில் சமத்துவத்தை நாம் எட்ட வேண்டும் என்று இந்த உலக நாடு முழுவதும் நினைச்சால் இன்றிலிருந்து செயல்பட ஆரம்பிச்சா கூட 200 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையா சொல்லியிருக்கு. அதாவது இன்னைக்கு இந்த 193 நாடு உறுப்பினர்கள் நாடு இருக்காங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இன்னைக்கு செயல்பட ஆரம்பிச்சாவே குறைஞ்சபட்சம் 200 ஆண்டு ஆகும்ன்றாங்க இந்த பொருளாதாரத்தில் ஆண் பெண் சமத்துவத்தை. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு இந்த முக்கியத்துவம் ஏன் இந்த சமூக நீதினா, நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இன்னைக்கு நம்ம நிறைய நம்மளுடைய உரிமைகளானது இன்னைக்கு மறுக்கப்படுகின்றது, உரிமைகளானது நமக்கு கிடைக்க மாட்டேன். இப்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதார உரிமைன்னு சொல்லலாம், ஒரு சந்தையில போய் நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு மார்க்கெட்ல பொருள் வாங்குறீங்க, ஆன்லைன்ல பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள்ல வந்து நிறைய கலப்படமா இருக்கலாம் அல்லது போலிகள் இருக்கலாம் அல்லது நம்ம தரம் குறைவான ஒரு பொருளை வந்து இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு விற்பனை செய்யப்படும் போது நம்மளோட உரிமைகள் பாதிக்கப்படுகின்றது. அது நம்ம நீதிமன்றத்தை நாடி நம்மளோட உரிமைகளை நிலைநாட்டுவது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து தயாராக இல்லை சார் ஒன்று. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலுமே வந்து நிறைய வன்முறைகள் சார், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான வன்முறைகள் நிறைய நடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து குறைக்கணுன்றதுக்காக தான் சார் நம்ம இன்னைக்கு இந்த தகவலை பத்தி பேசுறோம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமூக நீதி என்பது வெறும் கல்வி நிறுவனத்திலேயே வேலை வாய்ப்புல மட்டும் கிடையாது, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க பொருட்களிலுமே இருக்கு சார் சமூக நீதி. இப்ப நம்ம COVID-19 காலகட்டம் நம்ம பார்த்திருப்போம், 2020, 2021, 2022 காலகட்டத்தில் அப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா நீங்க சரியான உணவு கூட வந்து நம்மளோட பெண் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் கிடைக்கல. ஸோ அரசாங்கம் வந்து எல்லாமே செஞ்சா கூட இந்த காலகட்டத்தில் ஒரு சில கடினமான சூழ்நிலையை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதனால எல்லாத்தையும் ஒன்றிணைத்து எல்லாரோட உரிமைகளையும் வந்து நம்ம பாதுகாக்கும் அப்படின்றதுதான் சார் இந்த சமூக நீதியினுடைய ஒரு முக்கியத்துவமா நான் பாக்குறேன் சார்.
இப்போ அதே நேரத்துல சமூக நீதி அப்படிங்கிறது இந்த உள்ள காலகட்டத்துல எந்த அளவுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
நிச்சயமா சார், இப்போ ஒரு சில பண்பலை நேர்கள் நினைக்கலாம் சார் இது 21ஆம் நூற்றாண்டு சார், தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி காலம் சார், இப்ப எல்லாமே மொபைல் போன்ல எல்லாமே கிடைக்குது, அரசாங்கத்தினுடைய சேவைகள் எல்லாம் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த டாப்பிக்கை பத்தி பேசணுமான்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம். இப்போ அவங்களுக்கு இந்த ஒரு பதிலா கூட எடுத்துக்கலாம் சார். நம்ம இப்போ இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்ததோ அதே அளவுக்கு அமைதி மற்றும் வன்முறைகள், அதாவது அமைதியின்மை வன்முறைகளுடைய அளவு அதிகமாயிட்டு இருக்கு சர்வதேச அளவில். அது குறிப்பாக நீங்கள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள், ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில், ஈவன் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே, வளர்ந்த நாடுகளிலே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து போர்கள், தொடர்ந்து வந்து சமுதாயத்தில் வந்து அமைதியின்மை நடந்துகிட்டு இருக்கு சார். ஸோ அதனால் வந்து இந்த சமூக நீதி பற்றி நம்ம பேசுகிறோம். அதுக்கு அடுத்ததாக என்னென்னா சார், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அது உற்பத்தியும் சரி அல்லது பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டாலும் இந்த பொருளாதார வளர்ச்சியானது எல்லா மக்களுக்குமே இப்போ கிடைக்கல அப்படின்றது இன்னைக்கு ஒரு இந்த பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம். அது ஒன்று சார். அதுக்கு அடுத்ததாக இந்த சமூக நீதியான இந்த காலகட்டத்துக்கு தேவைன்றதுக்கு ஒரு அஞ்சு விஷயத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்று, எல்லோருக்கும் சமத்துவம், எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள், ஈக்குவாலிட்டின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சார். அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்து இன்னைக்கு இன்டர்நெட்லையும் இருந்து நம்மளுடைய இணையதளத்தை பயன்படுத்துவதிலும் சமத்துவம் வேணுன்றோம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக இணைய குற்றங்கள் நிறைய நடக்குது, இணையத்தில் அவங்களோட உரிமைகள் மறுக்கப்படுகின்றது. இதை பற்றி நம்ம ஒரு தனி எபிசோடை பேசியிருக்கோம் நம்மளுடைய புதுகை எஃப்எம்ல. அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்தில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சார், இயற்கை வளங்கள். அந்த இயற்கை வளங்கள் என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த இயற்கை வளங்கள் என்பது எதிர்கால சந்ததிக்கு விட்டு விட்டு நம்மளோட தேவைகளுக்கு, சுற்றுச்சூழல் மற்றும் மற்ற இயற்கை வளங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஒன்று சார். ரெண்டாவது, மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சமூக நீதி அப்படின்றத பற்றி பேசும்போது மக்களுடைய பங்கேற்பை வந்து ஒரு வலியுறுத்துகிறாங்க, பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்தியா உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, எலெக்ஷன் வருது, எலெக்ஷனில் ஓட்டு போட்டோம்னா நம்மளோட பங்கேற்பு முடிஞ்சு போச்சு, சமூக நீதி என்பது முழுமைப்பட்டுடுச்சுன்னு நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையாது சார். தேர்தலை தாண்டி தேர்தலுக்கு பின்பும் ஐந்து ஆண்டுகள் மட்டும் கிடையாது, இந்திய ஜனநாயகம் வந்து சிறப்பாக இருக்குன்னு நினைச்சா ஒவ்வொரு மக்களுமே இதில் வந்து பங்கேற்கணும் சார். இது ஒரு மூணாவது விஷயம் சொல்றாங்க. இந்த பங்கேற்பு அப்படின்றது வந்து அரசியலை தாண்டி சுற்றுச்சூழல், ஏன்னா அடிக்கடி நீங்க வலியுறுத்துற விஷயம் தான் நானும் சொல்றேன் பண்பலையினர்களுக்கு, இந்த புதுகை பண்பலை அடிக்கடி சொல்ற விஷயம்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும். இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, மக்களுடைய பங்கேற்பு அப்படின்றது நீங்கள் அரசியலை தாண்டி இன்னைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் மக்களுடைய பங்கேற்பு தேவை என்று சொல்றாங்க. நாலாவது ஒரு முக்கியமான விஷயம், இந்த சமூக நீதி ஏன் இன்னைக்கு தேவைன்றதுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, வேற்றுமையில் ஒற்றுமை. இன்னைக்கு நிறைய நம்ம இந்தியான்றது வந்து இந்த மாதிரி உலகத்துல வந்து இத்தனை மக்கள், இத்தனை மொழி, கலாச்சாரம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது சார். இப்ப நீங்க ஐரோப்பா போறீங்க, ஒரு ஜெர்மனி போறீங்க அல்லது பிரிட்டன் போறீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு மதம் அல்லது ரெண்டு மதம் இருக்கும். அங்க வந்து நீங்க இந்த மாதிரி கேஸ்டெல்லாம் அங்க கிடையாது, அங்க வந்து வர்க்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள். சமீபத்தில் நான் செய்தித்தாளை படித்தேன், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் பெங்களூரில் 70க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை படித்தேன் நான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய வேற்றுமைகள் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணுன்றாங்க. கடைசியாக அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இந்த சமூக நீதி இன்னைக்கும் தேவை அப்படின்னா, மனித உரிமைகள் தொடர்பான பல்வேறு சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கு சார். இப்ப இந்த மனித உரிமை நினைச்சோம்னா வெறும் ஆண் பெண் மட்டும் கிடையாது சார். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, மூன்றாம் பாலினத்தவர், டிரான்ஸ்ஜெண்டர்ன்னு சொல்லுவோம், அவங்களோட உரிமைகள் பத்தி பேசுறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் அல்லது தமிழ்நாட்டிலே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ற உள்நாட்டில் புலம்பெயர்ந்தவர்கள் சொல்லுவாங்க நம்ம, இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் பீப்புள். இப்ப இவங்களோட உரிமைகள் பத்தி பேசுறோம், வயதானவர்களோட உரிமைகள், பெண் குழந்தைகளோட உரிமைகள், இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரோட உரிமைகள் பத்தி பேசும்போது நிச்சயமா சார், இன்னைக்கு நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த சமூக நீதியால நமக்கு தேவைப்படுது. இப்ப இறுதியா வந்து இந்த கேள்வி ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனையா உருவாகியிருக்கு. இந்த விலைவாசி உயர்வனுடைய பாதிப்பு வந்து பாவர்ட்டி மட்டும் கிடையாது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடையாது, பெண் குழந்தைகள் வந்து கற்பிப்பதிலும் கல்வி நிறுவனங்களில வந்து தொடர்ந்து படிப்பதை கூட வந்து இந்த விலைவாசி உயர்வு பாதிக்கின்றது. ஸோ அப்படி வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து இந்த சில்ட்ரனுடைய எஜுகேஷன் பாதிக்கும் போது, ஏன்னா தொடர்ந்து டியூஷன் ஃபீஸோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஃபீஸை கட்ட முடியாம போது அந்த குழந்தைகள் கல்வி நிறுவனங்களுக்கு போறது தடைபடுது. இதை பத்தி நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட காலத்துல சார் நிச்சயம் வந்து இந்த இந்த சமூக நீதியானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளா தான் நான் பாக்குறேன் சார். நம்ம
அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மக்களுக்காக எத்தனையோ நலத்திட்டங்களா இருக்கட்டும், எத்தனையோ செயல்பாடுகளா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நிறைய வந்து செய்துகிட்டே இருக்காங்க. அந்த வகையில வந்து இப்ப சமூக நீதிக்காக அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு இது சம்பந்தமா முயற்சி வந்து எடுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
சார் இது நிச்சயமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்திய அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டையும் உள்ளடக்கிதான் நான் பேசுறேன். நான் இந்திய அரசாங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் எனக்கு தெரிந்த இப்படிப்பட்ட வந்து ஒரு நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்களை உலகத்தில் எந்த நாடுகள் செய்யற்றாததை நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடியவங்கன்னா வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம உதவிகள் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து சமூக நீதி மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு ஒரு மினிஸ்ட்ரி சார், தனியா ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு, ஒரு அமைச்சர் இருக்காரு, ஒரு அமைச்சகம் ஒன்னு இருக்கு, ஆபீஸ் இருக்கு. அவர்கள் இந்த மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலயும் வந்து நீங்க தனி ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, தனி வந்து ஒரு அமைச்சர் மற்றும் அமைச்சகம் ஒரு அலுவலகமும் இருக்கு சார் இந்த மக்களுடைய நலனுக்காக. அதுக்கு அடுத்ததாக இந்த ஆண் பெண்ணை தாண்ட இன்னைக்கு மூன்றாவதுன்னு சொல்லக்கூடிய தேர்ட் ஜெண்டர்னு சொல்லுவோம், அதாவது மூன்றாம் பாலினத்தவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்காகவும் இன்னைக்கு நலத்திட்டங்களை நாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம். உதாரணமா வந்து இப்போ எங்க கல்வி நிறுவனத்துல அப்ளிகேஷன்லயே வந்து நாங்கள் ஒரு தனியா ஒரு காலம் கொடுத்தோம். ஃபர்ஸ்டா என்னன்னா ஆண் பெண் ஒரு கல்வி நிறுவனத்துல படிக்கக்கூடிய வரக்கூடிய மாணவிகள் அவங்களுடைய சேர்க்கை நேரத்துல டிக் பண்றதுக்கு யூஸ்வலா ரெண்டு காலம் இருக்கு சார், ஆனா மூணாவது ஒரு காலத்தை நாங்கள் கொடுத்தோம் என்னன்னா தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு. அப்படிப்பட்ட அவங்களோட உரிமைகளை நாம் அங்கீகாரம் செய்திருக்கோம். இது வெளிநாட்டுல கூட கிடையாது, நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம் சார். அதுக்கு அடுத்ததாக கல்வி என்பது இன்றைக்கு அவங்களோட மக்களோட உரிமையாக வந்து கட்டணம் இல்லாமல் அரசாங்கம் கொடுக்குது சார். அதுக்கு அடுத்தது கல்வி முடித்ததுக்கு பின்பு வேலை வாய்ப்புகளும் சரி, அந்த வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் அரசாங்கம் இன்னைக்கு பயிற்சிகள் கொடுக்கின்றார்கள். இது உலகத்துல வந்து பல நாடுகள் கிடையாது, நம்ம நாட்டுல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். அதுக்கு அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள், அது வந்து நம்மள மாதிரி இல்லாமல் சற்று குறைபாடுடன் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் நம்ம நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திறன் மேம்பாடுன்னு சொல்லி ஒரு தனி ஒரு கழகம் ஒரு 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 ஆபீஸே இருக்கு சார் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு துறையே இருக்கு. திறன் மேம்பாடுன்னா நம்மளுடைய படித்த பிள்ளைகளுக்கும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தில் வந்த பிள்ளைகளுக்காக திறன் மேம்பாட்டு கழகம் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக நீங்க நலத்திட்ட உதவி அப்படின்னா நம்ம இந்த நேரம் பத்தாது, அந்த அளவுக்கு நம்ம அரசாங்கம் நமக்கு செஞ்சிட்டு இருக்கு. அதுல வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுகின்ற பிஹெச்டி டாக்டரேட் வரையும் சார் நமக்கு அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்குது. இது வந்து பல நாடுகளில் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக ஐஐடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சார், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐஎம்னு சொல்லக்கூடிய இந்த பிசினஸ் ஸ்கூல், இதை வந்து மேலாண்மை நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஜேஎன்யு சொல்லக்கூடிய நீ கேள்விப்பட்டிருக்கீங்க, டெல்லியில் இருக்கக்கூடியது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனத்தில் எல்லாத்திலையுமே வந்து இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகின்றது. இது வந்து ஒரு சமூக நீதியை வந்து பாதுகாப்பதற்காக. அதுக்கு அடுத்ததாக முக்கியமானது வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் பெனிஃபிட் ஆன ஒரு விஷயம் வந்து சார் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு, அதே மாதிரி வந்து பிரதான மந்திரி சொல்லக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒரு விரிவான மருத்துவ காப்பீடு. அந்த குறிப்பிட்ட வியாதிகளுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அவங்களுடைய அந்த ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி இலவச வைத்தியமும் இது இது ஒரு பெரிய விஷயம் சார். பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்குன்னு ஒரு தனி திட்டம் இருக்கு சார். அதே மாதிரி வந்து திருமண நிதி உதவி திட்டம், இதுதான் ஒரு ஒரு அமெரிக்காவில இருந்து ஒரு நண்பர் எங்களை எங்க பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது அவர் கேட்டாரு, சக்திவேல் என்னென்னதான் நீங்க உங்க மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சார் கல்வி சம்பந்தமா கொடுக்குறோம், சுகாதாரமானது, அவர்களுடைய திருமணத்திற்கு திருமணத்துக்கு பின்பு திருமணத்துக்கு முன்பு இந்த மாதிரி சார் நம்ம எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் சார் என்பது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதுக்கு அடுத்ததாக நீங்க கேள்விப்பட்டிருக்க பணிபுரியும் இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவங்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடக்காமல் இருப்பதற்கும் நாம் இன்னைக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு எல்லா கல்லூரியிலுமே நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் அவரோட கணக்கில் வந்து வரவு வைக்கப்படுகின்றது அவங்களுடைய மேற்படிப்புக்காக. அந்த ஸ்கீமை பத்தி கூட நீங்க கேட்டிருப்பீங்க சார், நம்ம மூவலூர் ராமமிருதம் அம்மையார் நினைவு உயர்கல்வி திட்டம்னு கேட்டிருப்பீங்க. அதாவது 6வதுல இருந்து 12வது வரையும் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு அவர்கள் தொடர்ந்து வந்து கற்பிக்கணும், அவங்க கல்வி கற்கணும்ன்றதுக்காகவே இந்த உரிமைத்தொகை கொடுக்கப்படுது. அதே மாதிரி திருமணம் நடக்கும்போது அவர்களுக்கு உதவித்தொகை, ஊட்டச்சத்து சொல்லக்கூடிய நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு வந்து கொடுக்கதும் ஒரு திட்டமா இருக்கு சார். இதை தாண்டி நம்ம நிறைய லிஸ்ட் சொல்லலாம் சார். அதனால ஒரு சிறப்பான முயற்சி வந்து நம்மளுடைய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து நம்ம நிச்சயமா நம்ம பண்பலையினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சார். அது
இப்போ சமூக நீதி நாளான இன்று அதை பற்றிய அறிமுக தகவலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு, மேலும் வந்து இன்றைய காலகட்டம் சமூக நீதி அளவுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல சமூக நீதிக்காக அரசு என்னென்னலாம் செய்து வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நிச்சயம் சார், நிச்சயம் சார். இது ஒரு நம்மளோட சமூக பொறுப்பு சார், நம்மளோட கடமை சார். ஏன்னா இந்த சமூக நீதியானது சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அகலும் வரை இது கண்டினியூ ஆகணும் சார். அதனால அந்த இறுதியா வந்து நான் என்னுடைய பண்படையினர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், சமூக நீதியானது தடைபடக்கூடாது, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் குறைய வேண்டும், இந்த சமூக நீதியானது அரசு மற்றும் தனியார் துறை அனைத்திலுமே நம்ம கொண்டு வர வேண்டும் சார். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் வந்து இறுதியாக சொல்கிறேன், நம்ம குடும்பத்திலேயே இந்த சமூக நீதி இருக்கின்றதா, கிராமத்தில் உள்ளதா, தேசத்தில் உள்ளதா என்று நம்ம தான் பார்க்கணும். குடும்பத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் நம்ம நடத்துகின்றோமா, அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் சார். அதனால வந்து நீங்கள் கல்வி வேலைவாய்ப்பை தாண்டி இந்த சமூக நீதியானது பொருளாதாரத்திலும் சரி சுகாதாரத்திலும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுரையோடு நல்ல வாய்ப்பு கொடுத்த புதிய பண்பலை நேயர்களுக்கும் புதுகை பண்பலைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது முனைவர் பி சக்திவேல், பேராசிரியர், அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை, அண்ணாமலை பல்கலைக்கழகம். நன்றி, வணக்கம் சார்.
நன்றி சார். நேயர்களே, இதுவரை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் பி சக்திவேல் அவர்கள் சமூக நீதியும் சமத்துவ உரிமையும் பற்றி பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.